అశ్రతదానః పురుషః ధర్మస్యాశ పరందవ అప్రాప్యమాను వర్తందే మృతి సంసారవత్మని. అశ్రతదానః పురుషః ధర్మస్యాశ పరందవ అప్రాప్యమాను వర్తందే మృతి సంసారవత్మని.
மொழிபெயர்ப்பு பொருளை தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு. எதிரிகளை வெல்பவனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடையவே முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கு மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். பொருளுரை: நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டினை அடையவே முடியாது. இதுவே இந்த பதத்தின் பொருளாகும். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகின்றது. துரதிருஷ்டசாலி மக்கள் மிகச்சிறந்த நபர்களிடமிருந்து வேறு இலக்கியங்களிடம் எல்லா விதமான அத்தாட்சிகளை கேட்டபின்பும் கூட கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. தயக்கமுடைய அவர்கள் பக்தி துண்டை நினைத்து நிற்கவே முடியாது. இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு குணமாகும். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்தாலே எல்லா விதமான பக்குவங்களையும் அடைந்து விட முடியும் என்று பூரண மன உறுதி நம்பிக்கை என்று ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான நம்பிக்கையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 14வது அத்தியாயத்தில் கூறப்பட்டிருப்பதைப் போல, யதாத்தரோர் மூல நிச்சயனேன விருத்தியந்த ஸ்கந்த புஜோபஷாகா பிரணாயோபகராச்ச சதை யதயத்ரியானாம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜியா. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலமாக அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவு ஊற்றுவதன் மூலமாக உடலின் எல்லா விதமான புலன்களும் திருப்தி அடைகின்றன. அதுபோலவே பரம்புருஷின் திவ்யமான துண்டில் ஈடுபடுவதன் மூலமாக எல்லா தேவர்களும் எல்லா வீரர்களும் தாமாகவே திருப்தி அடைகின்றனர். எனவே பகவத்கீதையை படித்த பின்பு இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரமபுருஷனும் புருஷோத்தரமான கிருஷ்ணனுடைய துண்டில் ஈடுபட வேண்டும் என்று முடிவிற்கு நாம் வர வேண்டும். வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அது நம்பிக்கை எனப்படும். இந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தியாகும். மூன்று விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளார்கள். நம்பிக்கையற்றவர்கள் 3வது பிரிவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் வெளிப்புறமாக பக்தி துண்டில் ஈடுபட்டிருந்தாலும் கூட உன்னதமான பக்குவ நிலையை அடைய முடியாமல் கீழே தவறி விடுவார்கள். சில காலத்திற்கு பின்பு பெரும்பாலும் அவர்கள் தவறி விடுவார்கள். பக்தி துண்டில் ஈடுபட்டுள்ள பொழுதிலும் கூட முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததனால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமான காரியமாகும். எங்களது ஆன்மீக பொதுநல செயல்களின் போது இதில் எங்களுக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்வு கோரும் சிலர் ஏதோ உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றார்கள். தங்களுடைய பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களுடைய பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றார்கள். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வை முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கையின் வளர்ச்சி பாதையில் பொறுத்தவரை பக்தி தொண்டின் சாஸ்திரங்கள் நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையை அடைகின்றான். அவன் முதல்நிலை பக்தன் என்று அழைக்கப்படுகின்றான். இரண்டாவது வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேராவிட்டாலும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண பக்தியே சிறந்தது என்னும் கருத்தில் இயற்கையாக உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். இவர்கள் 3வது வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள். 3வது வகுப்பினரிடம் சாஸ்திரங்களின் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை. ஆனால் பக்தர்களின் சங்கத்தினால் எளிமையான மனிதனாலும் பக்தி தொண்டில் பின்பற்ற முயற்சி செய்கின்றார்கள். கிருஷ்ண பக்தியில் 3வது நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் 2வது நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. முதல் நிலையில் உள்ளவன் முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியில் 3வது நிலையில் இருப்பவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனுடன் உள்ளபடியிலும் ஸ்ரீமத் பாகவன் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் மூலம் பெறப்படும் கிருஷ்ண அறிவை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் 3வது நிலையில் உள்ள இவர்கள் சில சமயங்களில் கர்மயோகத்திலும் ஞான யோகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பார்கள். சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பார்கள். ஆனால் கர்மயோகம் ஞான யோகம் இவற்றின் பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வை 2வது நிலையிலும் முதல் நிலையும் அடைகின்றார்கள். கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையும் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தரப்பற்றுதல், 2வது தரப்பற்றுதல், 3வது தரப்பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டத்தில் விளக்கப்படுகின்றது. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்பும் நம்பிக்கையின்றி புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதை போல காணப்பட்டாலும் இந்த பாதையை மிகவும் கடினமாக உணர்கின்றார்கள். அத்தகையோருக்கு பக்குவம் அடைவதில் சிறிது எதிர்பார்ப்பே உள்ளது. இவ்வாறாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நம்பிக்கையின் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஓமஞான திமராந்தஷ ஞானஞ்சன சலாகையா சக்ஷுரன் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த ஸ்லோகம் நம்மை போன்ற சாதனா பக்தர்களுக்கு மிக மிக முக்கியமானது. இங்கே கிருஷ்ண பக்தியுடைய விதவிதமான நம்பிக்கைகளை பற்றி மிக அடிப்படையாக மூன்று விதமான நம்பிக்கைகளை பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் பொருளுரையில் மிக விளக்கமான முறையில் விளக்கிக் கொள்கின்றார். இந்த விஷயம் ரூபகோஸ்வாமியுடைய உபதேசாமிர்தம் புஸ்தகத்தில் ரூபகோஸ்வாமியால் மூன்று ஸ்லோகங்களில் விரிவான முறையில் விளக்கப்படுகிறது. கனிஷ்ட அதிகாரி, மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி என்று மூன்று விதவிதமான பக்தி பாதையில் உள்ள பக்தர்களை பற்றி ரூபகோஸ்வாமி அவருடைய குணங்களை பற்றியும் உபதேசாமிர்தா புஸ்தகத்தில் விளக்கிக் கூறுகிறார். நம்பிக்கையை பற்றி இங்கு பேசக்கூடிய முறையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு அடிப்படையான முறையில் முதலில் தொடர்ச்சியில் நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு விதத்தில் சிறுதெய்வ வழிபாட்டுக்கும் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பக்தி செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் இடையில் உள்ள நம்பிக்கையுடைய பிரிவுகளை பற்றி இங்கு பேசுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இடைத்தரப்பட்ட அத்தியாயங்களில் காரணம் சனாதன தர்மத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமல்லாமல் விதவிதமான தேவர்களை வழிபாடு செய்யக்கூடிய விதவிதமான வழிபாட்டு முறைகள் கூட பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக விதவிதமான சூழ்நிலைகளில் வேத கல்வியில் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு வேதங்களை கடைபிடிக்கக்கூடிய மாணவன் அல்லது சமுதாயத்திலிருந்த நான்கு விதமான வர்ணத்தினவர் வேத காலங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விஷ்ணுவை மட்டுமல்ல விதவிதமான தேவதைகளையும் தேவர்களையும் கூட விதவிதமான சந்தர்ப்பங்களில் உபாசனை செய்து வருவது வழக்கம். மகாபாரதத்தில் பார்க்கலாம், புராணங்களில் பார்க்கலாம். விஷ்ணு வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டு பல நேரங்களில் விதவிதமான தேவர்களுடைய வழிபாடுகளை பற்றிய விவரங்களை நாம் காண்கின்றோம். சிவ வழிபாடு மிக முக்கியமாக, சூரிய வழிபாடு, ஸ்கந்த வழிபாடு, பிரம்மா வழிபாடு, துர்காவை வழிபடக்கூடிய முறை, சரஸ்வதியை வழிபடக்கூடிய முறை, திக்பாலகர்களை வழிபடக்கூடிய முறை, இந்திரதேவனுக்கான யாகங்கள், பிரஜாபதிக்கான யாகங்கள் போன்ற விதவிதமான யாகங்கள் செய்யப்படக்கூடிய முறையை நம்ம பார்க்கிறோம். இப்ப மனிதன் எதற்காக விதவிதமான தேவர்களை வழிபடுகின்றான்? ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளபடி தேவர்களை மனிதன் வழிபடுவதற்கு தேவையான அடிப்படையான காரணம் புலன் இச்சைகளில் ஆசை உள்ளதன் காரணமாக. ஒரு குறிப்பிட்ட விதமான தேவரை வழிபடுவதன் மூலமாக அந்த வேத முறையின்படி வழிபட்டாலும் கூட அந்த வழிபடுபவனுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. உதாரணமாக சூரியனை வழிபடக்கூடியவர்கள் பொதுவாக நல்ல மனைவி வேண்டும் அல்லது நல்ல உடல்நலம் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சூரியனை வழிபடுவது வழக்கம். ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகம் வேதத்தில் மிக மிக புகழ் வாய்ந்தது. இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் வேத காலத்தில் அரசர்கள் யுத்தம் செல்வதற்கு செய்வாங்க. காரணம் இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் யுத்தம் செய்வதற்கு தேவையான வீரமும் தேஜஸும் மன உறுதியும் ஒரு சத்திரிய அரசனுக்கு கிடைக்கும். அதுபோல தேவியை வழிபடுவதன் மூலமாக ஒரு மனிதன் ஒரு நாட்டிற்கே மிக உயர்ந்த அரசனாக அல்லது மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ள தலைவனாக வந்து மாற முடியும். மிகப்பெரிய தலைவர்கள்லாம் தேவி உபாசகர்களாக இருப்பாங்க. பண்டிதர்கள் இயல்பாகவே வித்தையை வாங்குவதற்காக யாரை வழிபடுவதற்கு வழக்கம்? சரஸ்வதியை வழிபடுவது வழக்கம். பிரஜாபதியை எதற்காக வழிபடுவாங்க? குழந்தைகள் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் பிரஜாபதிகளை வழிபடுவது வழக்கம். அடுத்து மலைக்காக யாரை வழிபடுவது வழக்கம்? இந்திர தேவனை வழிபடுவது வழக்கம். அதுபோல திராவிட தேசத்து மக்களுக்கு ஸ்கந்தன் மேல மிகப்பெரிய பாசம், அதனால்தான் முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா விதமான பகுதிகளிலும் இதுபோல தேவர்களுடைய வழிபாடு வேத காலங்களிலிருந்தே இருந்து வருது. காரணம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள்ல மனிதராக பிறந்தவர்கள் பெரும்பான்மையான மக்கள் கண்டிப்பாக உலக இன்பங்கள்ல நாட்டம் உள்ளவர்கள். அவர்கள் பகவான்கிட்ட பக்தி செய்ய சென்ற பொழுதிலும் கூட வேதங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட பொழுதிலும் கூட அந்த நியமங்களை கடைபிடிப்பதற்கு தயாராக இருந்த பொழுதிலும் கூட சிறு தெய்வங்களை வழிபடக்கூடிய பக்தி மனப்பான்மை உள்ளவர்களாக மாறிய பொழுதிலும் கூட அந்த பக்தியின் மூலமாக ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் சாதாரணமான மனிதர்கள். பொதுவாக மனிதனுக்கு பிரபிருத்தி ஏவ சர்வபூதானாம், பிரபிருத்தி ஏவ சர்வபூதானாம், சர்வனா கிட்டத்தட்ட ஏராளமான பெரும்பான்மையான ஜீவாத்மாக்கள் பிரபிருத்தி ஏவ சர்வபூதானாம், பிரபிருத்தி வாழ்க்கையில உலக இன்ப வாழ்க்கையில தான் கண்டிப்பாக நாட்டம் உள்ளவனாக வந்து இருப்பான். இப்ப சத்துவகுணத்தில் உள்ளவன் தேவர்களை வழிபடுவான், ரஜோகுணத்தில் உள்ளவன் தன்னுடைய உலக இன்பத்திற்காக அரசியல் தலைவர்களையோ தன்னுடைய இனத்தலைவர்களையோ தன்னுடைய தாய் தந்தையரையோ அல்லது தன்னுடைய குடும்ப தலைவர்களையோ வந்து வழிபடுவான். தமோகுணத்தில் உள்ளவன் தன்னுடைய உலக இன்பத்திற்காக பேய்களையும் பிசாசுகளையும் பூதங்களையும் வந்து வழிபடுவான். சில நேரங்களில் சில வீடுகளில் பார்க்கலாம் அவங்களுடைய அம்மா அப்பாவை போட்டோ வழிபடுவாங்க, இல்ல தாத்தா பாட்டியுடைய போட்டோ வந்து வழிபடுவாங்க, சொல்லுவாங்க அது மூலமாக சில பலன்கள் எங்களுக்கு கிடைக்க அப்படிம்பாங்க. சில வீடுகளில் பார்க்கலாம் அரசியல் தலைவர்களுடைய படங்களை வணங்குவாங்க, இவர் மூலமாக எங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லி. சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா சரி அந்த நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் உதாரணமாக ரஷ்யாவில் ஜார் மன்னர்கள், ஜெர்மனியை பொறுத்தவரை ஹிட்லர், இலங்கையை பொறுத்தவரை பிரபாகரன், இவர்களுடைய படங்களை வந்து வழிபடுவது வழக்கம். காரணம் அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய அறிவும் நம்பிக்கையும் அமையுது. இந்த தலைவனை வழிபடுவதன் மூலமாக உலகாதியமான விஷயங்கள்ல எனக்கு உண்மையிலே மிக உயர்ந்த நன்மையை கிடைக்கும் என்று நம்புறான் மனிதன். அதுபோல வேத கல்வியில பரிச்சயம் உள்ள பண்டிதன் கூட தேவர்களை வழிபடுவதன் மூலமாக, இந்திரனை வழிபடுவதன் மூலமாக, அல்லது சந்திரனை வழிபடுவதன் மூலமாக, சூரியனை வழிபடுவதன் மூலமாக எனக்கு உண்மையிலேயே மிக உயர்ந்த நன்மை கிடைக்கும் சொல்லி நினைக்கிறான். ஆனால் ஒரு தேவர்களால் உனக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான பலனை மட்டும்தான் அளிக்க முடியுமே தவிர, அந்த குறிப்பிட்ட விதமான பலனையும் அந்த வந்த இமே தேகா ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு தான் அளிக்க முடியுமே தவிர, மிக பரந்த அளவிற்கு உனக்கு வந்து அளிக்க முடியாது. ஜீவாத்மாவிற்கு இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இயல்பாக இருக்கு. காரணம் ஜீவாத்மா பகவானுடைய அம்சம், மமைவாம்சோ ஜீவலோகே. ஆனா இந்த இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற இந்த ஜீவாத்மாவுடைய விருப்பம் மிக பெரியது, அளவற்றது. காரணம் ஜீவாத்மா நித்தியமானது. ஆனா தேவர்களை வழிபடக்கூடிய நேரத்துல உன்னுடைய அறிவு பற்றாக்குறையால, அறிவு பஞ்சத்தால நீ தேவர்களை வழிபடும் போது, உதாரணமாக பார்வதி தேவிட்ட அல்லது உமா தேவிட்ட போய் நீ வந்து ஒரு நல்ல மனைவி வேண்டும் சொல்லி வேண்ட, உனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுக்கறாங்க. ஆனா உமாதேவியால் உனக்கு ஒரு மனைவியை தான் கொடுக்க முடியுமே தவிர, உலகத்தில் உள்ள அனைவரையும் உன்னுடைய மனைவியாக மாற்ற முடியாது. அது மட்டுமல்ல, ஆனா மனிதனுடைய ஆசை ஒரு மனைவியை நமக்கு நல்ல முறையில் கிடைத்து முடியும் கூட, ஜீவாத்மாவுடைய ஆசை கண்டிப்பாக வெறும் ஒரு மனைவிட்ட மட்டும் திருப்தி உள்ளவனாக மாற முடியாது. காரணம் ஜீவாத்மாவுடைய ஆசை அளவற்ற நித்தியமான இன்பத்தை அனுபவிக்கிறது ஜீவாத்மாவுடைய இயல்பான ஆசை. அது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு, உதாரணமாக உமாதேவியின் மூலமாக அவனுக்கு ஒரு மனைவி கிடைக்கலாம், அல்லது சூரிய பகவான் மூலமாக அவனுக்கு உடல் நலம் வந்து நடமுள்ள ஒரு உடலை வந்து அடைந்தாலும் கூட, மீண்டும் அந்த தேவர்களால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலன் வந்து தற்காலிகமானது, நித்தியமானது கிடையாது. உதாரணமாக சூரிய பகவானால் வந்து உனக்கு உடல் நலம் கிடைத்தது, உன்னுடைய உடல்ல எந்த விதமான நோயுமே இல்லை. ஒரு மனிதன் சொல்றான் அந்த உலகத்துல எனக்கு எந்த விதமான நோயுமே கிடையாதுன்னு சொல்றான், அதை நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது. காரணம் எல்லா மனிதனுக்கும் என்ன நோய் இருக்கணும், வயோதிகம்ங்கிற நோய் இருக்கணும், இறப்புங்கிற நோய் இருக்கணும். மக்கள் தினசரி காலையில பார்க்கலாம் வழியில மார்னிங் எக்ஸசைஸ், ஜம்பிங், ஜாக்கிங், ஜாக்கிங் வந்து மாதாஜியும் ஜாக்கிங், பிதாஜியும் ஜாக்கிங், நாயும் ஜாக்கிங், மூணு பேருமே ஜாக்கிங் போறாங்க. ஸோ அவங்களுடைய மனோபாவனை என்னன்னா, நல்ல விஷயம், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது காலையில் ஏதோ எந்திரிக்கிறான். ஆனால் அவருடைய மனோபாவனை என்னன்னா, இப்படி ஜாக்கிங் போறதன் மூலமாக வேத காலத்தை பொறுத்த மட்டுக்கு சூரிய பகவானை வழிபடுவதன் மூலமாக உடல் நலம் கிடைக்கும்னு நினைக்கிறார். ஓகே, சந்தோஷமான விஷயம், ஓரளவுக்கு ஒழுக்கமாக இருக்க முயற்சி பண்றார். ஆனால் நிரந்தரமான உடல் நலனை உன்னால் அடைய முடியாது. காரணம் எந்த அளவிற்கு நீ ஜாக்கிங் பண்ணாலும் சரி, வருடத்துல 365 நாள் மங்களாரத்தி அட்டன் பண்ற மாதிரி, வருடத்துல 365 நாளும் நீ வந்து காலையில் ஜாக்கிங் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வயோதிகம்ங்கிற நோய் வந்து உன்னுடைய உடலை வந்து என்ன பண்ணும், பாதிக்கும், 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 அதிலிருந்து விடுபடவே முடியாது. அடுத்து மரணம்ங்கிற நோய் வந்து எல்லா விதமான உடலையும் பாதிக்கும், பாதிக்கும், பாதிக்கும். அதுபோல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிற்கிடையில எவ்வளவுதான் இன்பமாக வாழ்ந்தாலும் சரி, சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். காரணம் உலக வாழ்க்கையுடைய இயல்பு அது. காமம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், விருப்பம் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், சிற்றின்பம். அந்த நேரத்துல அந்த பொருள் கிடைச்சா எனக்கு இன்பமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனிதன் நினைக்கிறான். அதுக்கு பின்னால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அவன் யோசிக்க போறது கிடையாது. அப்ப சிறுதெய்வத்தை வழிபடுபவர்கள் காமத்தால் தூண்டப்பட்டவர்கள், உலக ஆசைகளால் தூண்டப்பட்டவர்கள், அந்த குறிப்பிட்ட பலன் எனக்கு கிடைத்தால் போதும், வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஆனா உண்மையில அந்த குறிப்பிட்ட பலன் உனக்கு கிடைத்தாலும் சரி, இறுதியில ஜீவனான உண்மை, ஜீவாத்மாவான உண்மை, உண்மையிலேயே நிரந்தரமான முறையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வஸ்துவிற்கு கிடையாது. அப்ப நிரந்தரமான முறையில ஜீவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தி அந்த தேவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருட்களுக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாதது போல, மீண்டும் சொல்ல போனால் நிரந்தரமான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த தேவர்களுக்கும் கிடையாது. தேவர்களால் உன்னை நிரந்தரமாக சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. எந்த அரசியல் தலைவர்களாலும் உன்னை நிரந்தரமாக சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. அதான் கட்சி மாறுதல். அப்போ உண்மையிலேயே ஞானத்தை பெற்ற மனிதன், சத்துவகுணத்திலிருந்து சுத்த சத்துவத்திற்கு வந்த மனிதன், ஆன்மீக வாழ்க்கையில நுழைந்த மனிதன், இந்த பௌதிகமான தளங்களிலிருந்து ஆன்மீகமான தளத்திற்கு உயர்ந்த மனிதன் தான் சத்தம் சுத்தம் வசுதேவ சப்திதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த மூணு விதமான குணங்களால் தூண்டப்படாத மனிதன், அவனுடைய சிந்தனையில, அவனுடைய ஆன்மீக கண்ணோட்டத்துல இந்த மூன்று விதமான குணங்களுடைய தாக்குதல் இல்ல, அதனுடைய பாதிப்பு இல்ல, அப்படிப்பட்ட நபர் சத்தம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம், அவர் வந்து பகவான் வாசுதேவனை வழிபடுவதற்கு ஆரம்பிக்கின்றார். கண்டிப்பாக பகவான் வாசுதேவனை வழிபடக்கூடிய நேரத்துல இது போன்ற சாதாரணமான பொருட்களை வந்து உன்னால பகவான்கிட்ட யாசிக்க முடியாது. பகவான் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் தன்னுடைய பக்தர்களுக்கு சாதாரணமான இது போன்ற பொருட்களையோ, சாதாரணமான பௌதீகமான வரங்களையோ கொடுக்க போறதும் கிடையாது. அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு சிறுதெய்வங்களைப் போல பரீட்சையில பாஸ் ஆகக்கூடிய ஒரு பலனையோ, அல்லது அழகிய மனைவியை கொடுக்கக்கூடிய பலனையோ, அல்லது ஒரு நாட்டுடைய தேசத்துக்கு ராஜாவாக அவனை மாற்றக்கூடிய ஒரு பலனையோ, அல்லது நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு பலனையோ பொதுவாக கொடுக்கப்படுறது கிடையாது. அப்ப இதுக்கு அவர் வரதராஜன். வரதராஜன் ரெண்டு முறையில் அவர் வரதராஜர். ஒரு வகையில் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அவரால் கொடுக்க முடியும். உண்மையில சொல்றார், சிறுதெய்வங்கள் மூலமாக கூட அந்த வரத்தை கொடுக்க கூடாது யாரு, நான் தான் அப்படிங்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா வரங்களையும் நான் தான் கொடுக்கிறேன், மறைமுகமான முறையில் தேவர்கள் மூலமாக கொடுக்கிறேங்கிறார். ஆனா வரதராஜர்னு அவருக்கு எதனால பெயர் அப்படின்னா, ஸ்ரீல புரோபாத சொல்றார், ஒரே ஸ்ட்ரோக், சின்ன சின்ன சுத்தியலை வச்சு அடிக்கிறதுக்கு போல மிகப்பெரிய பெரிய ஒரு கோடாரியை வச்சு அடிக்கிற மாதிரி, இந்த எல்லா விதமான இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரே வரமா பகவான் கொடுத்திருக்கார். உனக்கு என்ன வரத்தை கொடுக்கிறார், வைகுண்ட பதவியை கொடுக்கிறார். உனக்கு நல்ல உடல் நலம் வேணும், வைகுண்டத்துக்கு போனா தெய்வீகமான உடல், ஆன்மீகமான உடல், நோயே கிடையாது. உனக்கு அழகான மனைவி வேணும், வைகுண்டத்தில் உனக்கு வரக்கூடியவங்க அழகான மனைவியா தான் இருப்பாங்க, அவங்களும் நிரந்தரமான ஆன்மீகமான உடல் இருப்பாங்க. நல்ல கணவன் வேணும், இங்க உள்ள கணவன் மாசு படைந்தவர், அப்புறம் வந்து தற்காலிகமான ஒரு உடல்ல இருக்கிறார், காமகுரோத போட்டி ஆசைகளால் பாதிக்கப்பட்டவர். ஆன்மீக உடல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பக்தர் கணவன் வந்து உண்மையிலே சுத்த பக்தர், அவர் எப்பொழுதும் அழகானவர். அதுபோல அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவி நிரந்தரமாக அழகானவங்க, ரெண்டு பேருக்குமே இணைக்க வருஷம் இன்பமே கிடையாது, ரெண்டு பேருடைய இதயம் அதுபோல சுத்தமானது. ஏராளமான ஐஸ்வர்யங்கள் வேணும், ச ஐஸ்வர்ய, வைகுண்ட பதவி அடையும் போது பகவான் தனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அதுபோல ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்க போறார். நிரந்தரமான நித்தியமான பிரம்மச்சாரியா வாழணும், ஆன்மீக உலகத்தில் நிரந்தரமான உடல்ல வந்து உனக்கு பௌதிகமான உலக ஆசைகளால் பாதிக்கப்படவே மாட்டார். உலகத்தில் உனக்கு என்னென்ன வரங்கள் வேணுமோ நீ எவ்வளவு எழுதிப்பார், எழுதி வச்சுட்டு கடைசியில் வைகுண்ட பதவியின் மேல ஒரு வார்த்தை எழுது. அந்த வைகுண்ட பதவி அடைகிறதுல பகவானுடைய நித்திய கைங்கரிய சேவகனாக மாறக்கூடிய அந்த ஒரு வரத்துல இந்த எல்லா வரங்களுமே அடக்கும். நான் சுனாமியால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் சுனாமி கிடையாது. வெள்ளூர் வெயிலால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் வெயில் கிடையாது. அதிகமான மழையால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் அதிகமான மழை கிடையாது. பனியால் பாதிக்கக்கூடாது, நோ ப்ராப்ளம். இனப்பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் இனப்பிரச்சனை கிடையாது. போட்டி பொறாமைகளால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் பிரச்சனையே கிடையாது. தூக்கத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல, வைகுண்டத்தில் தூக்கமே கிடையாது. காமத்தால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் நீ கிடைக்கக்கூடிய உடல்ல காமமே கிடையாது, குரோதமே கிடையாது. விலைவாசி பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்ட பதவியில் விலைவாசி பிரச்சனையே கிடையாது. உண்மையா உண்மை இல்லையா? அல்ல, இங்க உள்ள மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய மனைவி நமக்கு கிடைக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடிய அம்மா அப்பா கிடைக்கக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடிய குழந்தை கிடைக்கக்கூடாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நோயால் பாதிக்கப்படக்கூடாது, எதுக்கு போய் சூரிய பகவான் வழிபடுத்த, வைகுண்ட பதவி அங்கு நோயே கிடையாது. மரணத்தால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் மரணமே கிடையாது. பய உணர்ச்சியால் பாதிக்கப்படக்கூடாது, வைகுண்டத்தில் பய உணர்ச்சியே கிடையாது. சுத்த பக்தருடைய சங்கம் எனக்கு தேவை, வைகுண்டத்துக்கு போய் எல்லாருமே சுத்த பக்தர்கள். அப்போ ஒரு உண்மையில புத்தியுள்ள மனிதன் எதை விருப்பப்படணும், சின்ன பலன்களுக்கு பதிலாக எந்த பலனை விருப்பப்படணும், பக்தியில வைகுண்டத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு வரத்தை பகவான்கிட்ட வேண்டும். காரணம், அந்த ஒரு வரத்துல எல்லா விதமான வரங்களும் தானாகவே அடக்கம். இப்ப இந்த விஷயத்தை நம்ம மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவனை சிறுதெய்வ வழிபாட்டிலிருந்து பகவான் வாசுதேவனுடைய வழிபாட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். ஆனா வைகுண்டத்திற்கு எப்படி செல்ல முடியும் நம்ம, அங்கதான் இந்த விஷயத்தை பகவான் வழங்குறார். முதல் அடிப்படையான நம்பிக்கை வரணும் மனிதனுக்கு. இப்ப சிறுதெய்வங்களை வழிபடக்கூடிய எல்லா விதமான பலன்களுமே பகவான் வாசுதேவனை வழிபட்டு விஷ்ணுவுடைய கருணையின் மூலமாக, விஷ்ணு பிரதானாம் சர்வேசாம் முக்தி ரேவன சம்சேக, பகவானுடைய ஆன்மீக உலகத்திற்கு முக்தி பெற்று செல்வதன் மூலமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தன், அப்பனா அவர் விஷ்ணு பக்தனாக மாறுதார். அது வரைக்கும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, மற்ற தெய்வங்களுக்கு மதிப்பு கொடுத்தால் கூட, சிறு தெய்வங்களுக்கு இங்க சொல்லப்பட்டது போல மரத்துடைய வேருக்கு நீர் ஓற்றுவது போல, அவருடைய பக்தி சேவையுடைய முழு கவனத்தையும் அவர் பகவான் விஷ்ணு மேல, கிருஷ்ணர் மேல, அல்லது பகவானுடைய விஸ்தாரங்களான ராம அவதாரங்கள், தச அவதாரங்கள் மேல மட்டும் செலுத்துறார். சிறு தெய்வங்கள் மேல அவர் அதிகமான முறையில கவனத்தை செலுத்துவது கிடையாது. அவனுடைய பேர் தான் விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தன் அனர்த்தம், வைஷ்ணவன் அனர்த்தம். விஷ்ணு ஏவ தேவதக, விஷ்ணுவை மட்டும் தன்னுடைய உபாசனைக்கு உரிய கடவுளாக இவன் ஒருவன் தேர்ந்தெடுக்கின்றானோ அவனுடைய பெயர் வந்து விஷ்ணு பக்தன். அந்த நம்பிக்கைக்கு வரும்போதுதான், அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது அவனுடைய நம்பிக்கை ஓரளவுக்கு பக்குவமாக மாறுது. ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து ஒரு சிறு பிரச்சார ஆலயத்தை வந்து நிறுவி, இது மாதிரி ஒரு மையத்தை வைத்து நிறுவி நடத்துகிறோம். அங்கே வந்து நாங்கள் வந்து வெறும் கிருஷ்ணனுடைய படத்தை மட்டும் வச்சிருக்கிறோம், ஸ்ரீல புரோபாவுடைய படத்தை வச்சிருக்கிறோம். அப்போ அங்கே வரக்கூடிய தமிழர்களுடைய கேள்வி, சரி நீங்கள் கிருஷ்ணர் கோயில் சொல்றீங்க, கிருஷ்ணர் படத்தை வச்சிருக்கீங்க, அங்கே ஒரு வைதானருடைய படத்தை வச்சிருக்கீங்க, அங்கே நம்ம விநாயகருடைய படத்தை வைக்க வேண்டியதானே நீங்க? காரணம், அவர்களுக்கு அடுத்த விஷயம் அது, நம்ம விஷ்ணுவை மட்டும் வழிபடணுங்கிறோம், அது வேற விஷயம். நான் விஷ்ணு வழிபாட்டுல இன்னொரு விஷயம் வருது, தேவர்களுடைய வழிபாட்டை விட உயர்ந்தது என்னது, ஆச்சாரியருடைய வழிபாடு. அதாங்க வெள்ளூர்ல ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு நம்மளுடைய டோனர் பக்தருடைய வீட்டுல ஒரு நேரம் பிரபாவுடைய படம், குரு பரம்பரை படம் எல்லாம் கொடுத்து இதையும் நீங்க வழிபடுங்க, அவங்க கிருஷ்ணர் படம் மட்டும் கேட்டாங்க, நீங்க இதையும் வைத்து வழிபடுங்கன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு படங்கள் கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, எதுக்கு இந்த தாத்தா படத்தெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அறிவு பஞ்சமா இருக்கு. ஏன்னா அவங்க அதை வந்து விநாயகர் படத்தை பார்க்கல, ஸ்கந்தன் படத்தை பார்க்கல, முருகர் படத்தை பார்க்கல, இந்த தாத்தாக்களுக்கெல்லாம் அவங்க அவ்வளவு தான் முக்கியத்துவம், இந்த தாத்தாக்கள் படத்தெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு. நம்ம நம்மளுடைய பக்தர்களை தீக்ஷ வாங்கிய பக்தர்களுடைய வீட்டுக்கு போனா அவங்களுக்கு பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணர் படம் இருக்கு, கௌரவத்தாய படம் கூட அவங்களுக்கு விளங்காது, முருகர் படம் இல்ல, விநாயகர் படம் இல்ல, சிவன் படம் இல்ல, அதுக்கு போல சில தாத்தாக்களுடைய படங்கள் இருக்கு, யாருன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. விஷ்ணு வழிபாட்டுல மற்ற மிக முக்கியமான குணம், பகவான் விஷ்ணுவை மட்டும் வழிபடணும், விஷ்ணுடைய பக்தர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, அப்ப சிறுதெய்வ வழிபாட்டெல்லாம் கழித்து ஒரு நம்பிக்கை பக்குவத்திற்கு வந்து விஷ்ணுவை மட்டும் வழிபட்டாலே போதும் வாழ்க்கையில எல்லா விதமான உயர்ந்த பக்குவங்கள் கிடைக்குங்கிற உண்மையை வந்து புரிந்து கொண்ட மனிதன், சர்வதர்மான் பரித்தியஜங்கிற விஷயத்தை புரிந்து கொண்ட மனிதன், இதான் நமக்கு இஸ்கானுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நிலை. நம்ம வந்து பக்தியை ஆரம்பிக்கிறோம், சாதனா பக்தியை ஆரம்பிக்கிறோம். இதோட ஆனா நம்ம செய்ய முடியல, ஆதவ் ஸ்ரத்தா. ஆனா கிருஷ்ண பக்தியுடைய டெபினேஷன்ல சொல்லப்படுது, இங்கதான் பக்தியே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது, ஆதவ் ஸ்ரத்தா. இங்கதான் ஆரம்பிச்சிருக்கிற நீ கிருஷ்ண பக்தியில, இங்கதான் உள்ளுக்கு நுழையுத. எப்படி காஷ்மீர்ல நுழையும் போதான் இந்திய எல்லைகளை நீ நுழையிற மாதிரி, இப்பதான் பக்திகளே நீ நுழையுதுன்னு சொல்லப்படுற ஆதவ் ஸ்ரத்தா. இந்த நம்பிக்கை உள்ளவர் ஆதவ் ஸ்ரத்தா ததா சாது சங்கா. இப்பதான் இவர் வந்து சாதுக்கள் கூட வந்து சங்கம் வைக்கிறார், சாதுக்கள் கூட சங்கம் வைத்து அதக பஜன கிரியா இவர் வந்து பக்தியை பண்ண ஆரம்பிக்கிறார், நவவித பக்தி பண்ண ஆரம்பிக்கிறார். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு சுமரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்ங்கிற ஒன்பது விதமான நவபக்தி இவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த ஆதவ் ஸ்ரத்தாவில ஸ்ரத்தை வந்த பிறகு ஒரு பக்தருடைய சங்கத்துல இவர் செய்யக்கூடிய முதல் விஷயம், கொஞ்ச காலம் இந்த பஜனை கிரியை செய்த பிறகு ஒரு குருவுடைய அனுமதியை பெற்று ஒரு குருட்ட வந்து சரணாகதி அடைந்து அவருடைய கருணையையும் சக்தியையும் அடிப்படையாக வைத்து பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுதுதான் இவருடைய பக்தி பாதை ஆரம்பிக்குது, நம்பிக்கை வந்து இவரை வந்து ஒரு கிருஷ்ண பக்தி பாதைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்பதான் காரை திருப்பி இருக்கிறோம் வைகுண்டத்தை பார்த்து போற வழிக்கு, கார் இப்பதான் உள்ள என்டர் ஆயிரும். இப்ப இங்கதான் ரூப கோஸ்வாமி சொல்றார், இந்த பக்தி பாதையில கிருஷ்ணரை அடையிற வரைக்கும் நமக்கு மூன்று விதமான நிலைமைகள் இருக்கு, ஒன்று கனிஷ்ட அதிகாரி, மற்றொன்று மத்திய அதிகாரி, மற்றொன்று உத்தம அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி தளத்துல இவனுடைய ஏதோ அவருடைய பாக்கியம் அஞ்ஞான சுகிருதி, இவன் பக்தருடைய சங்கத்துக்கு வந்துட்டான், பக்தருடைய கருணைக்கு வந்துட்டான், கிருஷ்ண பக்தியை வந்து இவன் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் கூட எப்படி கிருஷ்ணர்தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத சாஸ்திரபூர்வமாகவோ தத்துவபூர்வமாகவோ எதற்காக நம்ம இஸ்கான் மூலமாக மட்டும் கிருஷ்ண பக்தியை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் சரி, ஏன்னா இஸ்கான தவிர்த்து கூட இந்தியாவில் வழிபுறங்கள்ல ஏராளமான கிருஷ்ண பக்தி கடைபிடிக்கப்படுது, பட் கண்டிப்பாக அந்த பக்தி அனைத்துமே வந்து கிருஷ்ண பக்தியுடைய சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட பக்தி கிடையாது, சம்பிரதாய முறைப்படியும் செய்யப்படக்கூடிய கிருஷ்ண பக்தி கிடையாது. அந்த பக்திக்கும் இந்த பக்திக்கும் வித்தியாசம் தெரியாது, ஏதோ ஒரு நல்ல இடத்துல அவர் பக்தியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இவர் கனிஷ்ட அதிகாரி, இன்னும் இவருக்கு வந்து உறுதி கிடையாது பக்தியில வந்து முன்னேறி உண்மையிலேயே நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தின்படி மகாபுருடைய பாதார விந்தங்களை சென்று அடைவாராங்கிறது இன்னும் உறுதி கிடையாது. காரணம், இதுதான் உண்மையான வழி அப்படிங்கறத வந்து இவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தின்படியோ அல்லது பகவத்கிரையின்படியோ அல்லது சைதன்ய சரணாமிர்தாவின்படியோ ஆரோக்கியம் பண்ண தெரியாது. இவர் வந்து நினைப்பார் மீராபாயும் இவர் வந்து கோஸ்வாமிகளும் சமந்தான் நினைப்பார், ரெண்டு பேருக்கு இடையே வித்தியாசம் தெரியாது, அவங்களும் புகழ்பெற்ற கிருஷ்ண பக்தர், இவங்களும் புகழ்பெற்ற கிருஷ்ண பக்தர், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். இன்னும் ஆழமாக அதில் உள்ள வித்தியாசம் அவருக்கு தெரியாது, சம்பிரதாயத்துக்கும் சம்பிரதாயம் இல்லாத விஷயத்திற்கும் அவருக்கு ஆழமா வித்தியாசம் தெரியாது. அப்ப இரண்டாவது நிலையுள்ள பக்தர், அவருக்கு வந்து ஓரளவுக்கு சாஸ்திரங்கள்ல பரிச்சயம் இருக்கு, இருந்தாலும் முழு பரிச்சயம் இல்ல, அனுபவபூர்வமாகவும் சாஸ்திரங்கள் அவருக்கு வந்து ஓரளவுக்கு பரிச்சயம் இருக்கு, அதுல ஈடுபாடு இருக்கு, அவர் கண்டிப்பாக வந்து மிக எளிதான முறையில பக்தியில இருந்து கீழே விட மாட்டார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது நிலையுள்ள பக்தர், சாஸ்திரங்களை புரிந்து கொண்டது மட்டுமல்லாம சாஸ்திரங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு சாஸ்திரங்களின் அடிப்படையில் புரிய வைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த சாஸ்திரங்களுடைய விஷயங்களும் உண்மையிலேயே அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருக்கிறார், இதயத்திலுள்ள எல்லா விதமான களங்கங்கள் இருந்து விடுபட்டிருக்கிறார். இவருடைய பேர் உத்தம அதிகாரி, அவர் கண்டிப்பாக வந்து பக்தி தளத்திலிருந்து கீழே விழவே மாட்டார்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர்தான் ஆச்சாரியராக, ஆன்மீக குருவாக, சுத்த பக்தராக நம்ம கண் முன்ன வந்து விளங்குறார். இப்ப நம்மை போன்ற பக்தர்கள் பொதுவாக சாதனா பக்த தளத்தில் இருப்பதன் காரணமாக நம்ம சாஸ்திர அறிவின் மூலமாகவும் இந்த சாதனா பக்தியின் மூலமாகவும் சிறிது சிறிதாக பக்தி பாதையில வந்து என்ன பண்றோம், முன்னேறி மேல போய்கிட்டே இருக்கிறோம். சில நேரங்களில் சில முள்ளுல பார்க்கலாம், டெம்பரேச்சர் பார்க்கலாம், அல்லது தட்பவெப்பநிலை பார்க்கலாம், பாதரசம் வந்து அப்படி மீட்டர்ல மெதுவா மேல ஏறி போகும், கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறும். நம்முடைய பக்தி இப்பதான் சாதனா பக்தி தளத்துல இருந்து மெதுவா கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு இஞ்சி இஞ்சியா மேல ஏறுது. நம்மளே நம்முடைய பக்தியை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கடந்த 10-15 வருடங்கள்ல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும்னு ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மைனூட்டா சொல்ல அளவு கூட ஆத்மா எந்த அளவுக்கு நுணுக்கமானதோ அதுவும் நம்முடைய பக்தி முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. அதை எப்படி பகவான் சொல்லாம போயிட்டார் பகவதைகளை, மிக நுண்மையானதுங்கிறார். அதுபோல இதை கணிச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நுண்மையா முன்னேறிக்கோம்னா மிக மிக நுண்மையா முன்னேறிக்கிறோம். காரணம் ஸ்ரத்தா, தாது சங்கம். அடுத்து அனர்த்த நிவர்த்தி. இப்ப இந்த ரெண்டு பேரலல் ஸ்கேல் போடலாம். ஒரு பக்கம் ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அடுத்து வந்து ருசி, நிஷ்டா, பாவா, பிரேமா. அதுபோல இந்த பக்கம் பேரலா கனிஷ்ட அதிகாரி, மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி. இங்க இந்த ஸ்டேஜ்ல நீ மேல மேல போக போக இந்த உயர்ந்த தளங்களுக்கு போக போக அனர்த்த நிவர்த்தி போய் ருசி, ஆக்சுவலா ருசிக்கு வரும்போதே நிஷ்டாவுக்கு வரும்போது நீ மத்திய அதிகாரிக்கு வந்துடுற. நிஷ்டாவுக்கு வரும்போது தான் மத்திய அதிகாரி தளத்துக்கே வர, அப்புறம் பாவத்துக்கு பிரேமத்துக்கு போகும்போதுதான் உத்தம அதிகாரி தளத்துக்கு நீ வர. இப்போ எல்லாரும் கண்டிப்பா என்ன தளத்துலாம் இருக்கிறோம், கனிஷ்ட அதிகாரி தளத்துலாம் இருக்கும். காரணம் நிஷ்டாவுக்கு நம்ம வரல. நிஷ்டாவிற்கு வந்தாலே ருசிங்கிற தளத்திற்கு வந்தாலே பகல் ஃபுல்லா சேவ் பண்ணி அடுத்த நாள் வந்து காலைல ஜோபம் பண்ணும்போது கூட வந்து ருசி கிடைக்கிறதுனால அவருக்கு என்ன ஆகாது, ஜோபம் பண்ணும்போது உறக்கங்க வராது. உதாரணமாக ஒருத்தர் 3 நாள் சேவ் பண்ணிட்டார், ரொம்ப களைப்பா இருக்கார், அடுத்த நாள் காலைல 4 மணிக்கு தான் பிரசாதமே கிடைக்கு. அவர் எழுப்பி வச்சு பிரசாதம் சாப்பிடுவாரு, சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா, பிரசாதம் சாப்பிடுவார், அதனால ருசி கிடைக்குது. பிரபு 3 நாள் சேவ் பண்ணி ரொம்ப களைப்பா இருக்கு, பிரபு ரெஸ்ட் எடுத்துட்டு பிரசாதம் சாப்பிடுவேன்னா சொல்லுவார், பிரசாதம் சாப்பிட்டு வரங்கன்னு பிரசாதம் சாப்பிடுவார். காரணம் அது நமக்கு ருசி கிடைக்கு. அந்த நேரம் சொல்லலாம் 16 மாலை உட்காந்து பண்ணு பார்க்கலாம், ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக பண்ணுறேன். காரணம் நமக்கு அந்த ருசி வரல. ஸோ ருசி தளத்துக்கு வரும்போதே நம்ம வந்து மத்திய அதிகாரி தளத்துக்கு வந்துடுதோம். பாவம் பிரேமத்துக்கு போகும்போது தான் என்னாகுது, உத்தம அதிகாரி தளத்துக்கு போகிறோம். அப்போ பக்தியில வந்து நம்ம ஒரு வகையில கீழே விழக்கூடிய பக்தர்களை வந்து அதான் சொல்லிட்டார் பகவான், அபிஷத் சுத்ராச்சாரோ பஜனே மாம் அனநீ பாக், எனக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் கீழே விழுந்தாலும் அவனை வந்து நீ வந்து சாது இல்லைன்னு சொல்லி நினைக்காத அப்படிங்கிறார். காரணம் வாய்ப்பு இருக்கு, இதுல சொல்லப்பட்டபடி உத்தமதிகாரி தளத்திற்கு போய் கிருஷ்ண பிரேமத்தை அடையக்கூடிய வரை மீண்டும் தற்காலிகமான முறையில பக்தி தளத்திலிருந்து கீழே விழுவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. காரணம் சில நேரம் நம்ம சொல்லலாம் சுத்தமாயிட்டோங்கிறோம். ஆக்சுவலா நம்ம இதயம் சுத்தமாயிட்டு நம்ம எப்பதான் சொல்ல முடியும்னா, சுத்த பக்தனா மாறும் போதுதான் நம்ம இதயம் சுத்தமாயிட்டுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் நமக்கு இன்னும் இதயம் சுத்தமாகுது. இதயம் சுத்தமாகலாம் அப்படின்னா ஓரளவுக்கு சுத்தமாயிருக்கலாம், ஆயிருக்குது சந்தேகம் இல்ல. அதுல வந்து இன்னும் ஓரளவிற்கு புலனின்ப ஆசைகள், கிருஷ்ணருக்கு விரோதமான முறையில உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை ஓரளவிற்கு இருக்கு நமக்கு. இந்த ஓரளவுக்கு உள்ள ஆசை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, சந்தர்ப்பத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதற்கு வாய்ப்பு கொடுத்து பக்தியில முன்னேறக்கூடிய அந்த வேகத்தை கொஞ்சம் குறைத்த உடனே என்ன ஆயிருது அப்படின்னாக்க, இந்த பாலில் பார்க்கலாம், ஒரு சொட்டு விஷத்தை போட்ட உடனே ஒரு சொட்டு தான் விஷம். பால் வந்து ஒரு டம்ளர் நிறையா இருக்கலாம், அல்லது ஒரு செம்பு நிறையா இருக்கலாம், ஒரு சொட்டு விஷம் வந்து அது அப்படியே உடனே பரவி மொத்தத்திலே அந்த விஷ கலராக மாறிடும் பாவம், ஒரு சொட்டு தான். அதுபோல கண்டிப்பா நமக்கு வந்து பெரும்பான்மையான அளவிற்கு கிருஷ்ணனுக்கு பக்தி செய்யணுங்கிற விருப்பம் இருந்தா கூட பிரேமத்துக்கு வார வரைக்கும் இன்னும் சிறு துளி அளவிற்கு நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம தனிப்பட்ட முறையில உலகத்தை அனுபவிக்கலாம், அல்லது புகழ் மூலமாக அனுபவிக்கலாம், அல்லது உலக இன்பம் மூலமாக அனுபவிக்கலாம். ஒரு சிறு ஆசை இருக்கு, லாபா பிரதிஷ்டா பூஜாங்கிற மாதிரி ஆசைகள் சூக்ஷ்மமான முறையில இருக்குது. அதுவும் ரகுநாத தாச கோசாமி சொல்லார், இணக்கவர்ஷி இன்பத்தை கூட ஜெயிச்சிடலாம். லாபா பிரதிஷ்டா பூஜா நம்மளை மற்றவர்கள் வந்து புகழணுங்கிற அந்த ஆசையை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு ரகுநாதாச கோசாமி சொல்லார். இதை தேவத்திரு ஜெயபிரதா மகாராஜ் அவர்கள் ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்காங்க, அந்த புஸ்தகத்துடைய பேர் மானச சிக்ஸா, அருமையான புஸ்தகம், அதை படிக்கணும். ரகுநாதாச கோசாமியுடைய மானச சிக்ஸாங்கிறவங்களுக்கு பொருள் எழுதியிருக்கார் மகாராஜ். அந்த புஸ்தகத்தில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளக்க உரையை எழுதி கொண்டு போறார் மகாராஜ். தன்னை வந்து ஒருத்தர் புகழும் போது நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். மாதபுரம் சொல்ல அவிதிபுரம் நீங்க சூப்பர் பக்தர் ப்ரோ, நல்லா லட்சம் பிடிக்கிற ப்ரோன்னு, எப்படா மாதபுரம் என்ன சொல்ல மாட்டாருங்கிற ஆசை நமக்கு வருது. நமக்கு தயக்கமா இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி ஒரு வார்த்தை வந்து உடனே நம்மளை வந்து என்ன ஆயிருது, கோர்ஸ் ஒரு வகையில் வைஷ்ணவர்கள் போகும்போது கருணை கிடைக்கி. இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம பெரியாள் அப்படிங்கிற எண்ணத்தை அது உண்டு பண்ணி விடுது. பொதுவாக நமக்கு அந்த ஸ்லோகத்தில் ரகுநாதாச கோஸ்வாமி சொல்லியிருக்கிறார், ஒரு நாயுடைய மூத்திரத்து மேல ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி வரணுமோ, அல்லது கழுதையுடைய மலத்து மேல ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி வரணுமோ, அது போல தன்னை வந்து மற்றவர்கள் புகழணுங்கிற ஆசை மேல ஒருத்தனுக்கு என்ன வரணும், வெறுப்புணர்ச்சி வந்தால் சுத்த பக்தியை அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாராஜா யாருமே அப்பொருளை எழுதுகிறார். அப்கோர்ஸ் மற்றவங்க நம்ம போகும்போது வைஷ்ணவர் போகும் சந்தோஷப்படணும், வைஷ்ணவருடைய கருணை கிடைக்கும். பட் அந்த ஆசை பொதுவான மக்கள்கிட்ட வந்து நான் புகழ் வாங்கணுங்கிற அந்த ஆசை மேல அந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி வந்த பிறகுதான் நீ வந்து இந்த நிஷ்டாவை தாண்டி ருசிக்களையே பிரவேசம் பண்ண முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இனக்கவர்ச்சி இன்பத்தை கூட வந்து வென்றுடலாம் ஒரு மனிதன், இது அவ்வளவு ஈஸியா வந்து மாயை வந்து ஜெயிக்க விடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சுதபக்தி அடைகிறது எவ்வளவு கஷ்டங்கிறத பாருங்க. ஆனா இந்த உதாரணத்தை இப்ப சொல்லும் போது இப்போ உள்ள கர்மிகளுக்கு அது கண்டிப்பா புரியாது. நாயுடைய மூத்திரத்து மேல வரக்கூடிய வெறுப்புணர்ச்சி மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியாது, நாய் கூட தான் வாழ்றான், இவனுக்கு என்ன புரியும், இவருக்கு நாயுடைய மூத்திரம் பண்ணிரு மாதிரி, அது கூட தான் வாழ்றது படுக்கிறது உறங்குறது சாப்பிடுறது. பட் நமக்கு பக்தர்களுக்கு தெரியும் நாய் கண்டாலே அப்கோர்ஸ் கண்டிப்பா நாயுடைய உடல் உள்ள ஜீவாத்மா நம்ம வெறுக்கல, பட் வெளிப்புறமா அது வந்து எவ்வளவு பாபகரமானதுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனோபாவனை வந்து வளர்க்கும் போது சுத்த பக்திக்கு வரலாம்னு சொல்லப்படுது. அதை தாண்டி கண்டிப்பா அந்த தளத்துக்கு போற வரைக்கும் கூட மீண்டும் நம்ம வந்து வீழ்ச்சி அடைவதற்கு, சுத்த பக்தி தளத்தை வந்து வீழ்ச்சி அடைவதற்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து நம்ம எல்லாரும் புகழ்றோம், இந்த அளவுக்கு புகழ்ந்தால் கூட அது நமக்கு தான் நன்மை கொடுக்கு. பக்தர்களை புகழ நினைச்சு அவர் சந்தோஷம் அடைந்தார், என்னுடைய குழந்தை வந்து என்ன பண்ண நினைச்சு பாடுறானா ஆடுறானான்னு சொல்லி. ஆனா உண்மையில வந்து அவர் வந்து தற்பெருமை உடையவராக வந்து மாறல, காரணம் பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால ஆன்மீக குருவாக மாறுறது ரொம்ப கஷ்டமான காரியம். காரணம் நம்ம போய் ஆன்மீக குருவை வந்து நம்ம வந்து வழிபடுறோம், காரணம் நம்மளுடைய மாஸ்டர் பகவானுடைய பிரதிநிதி பகவான் நம்ம வந்து ஆன்மீக குருவாக வந்து வாருதார். ஆனா ஆன்மீக குரு வெளிப்படையானவர்கள் நம்மகிட்ட இருந்து சேவைகள் வாங்கினா கூட அவர் எப்படிப்பட்ட ஒரு மனோபாவனை உடையவராக இருக்கணும் அப்படின்னாக்க வந்து என்னுடைய சிஷ்யர்கள் அனைவருடைய சேவகன் நான் அப்படிங்கிற மனோபாவனையில உள்ளுக்கு அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் தான் வந்து ஆன்மீக குருவாக வந்து இருக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தி சித்தாந்த சரஸ்வதியை யாரு போய் சந்திச்சாலும் சரி அவருடைய சிஷ்யர்கள் அனைவரும் அவருக்கு போய் வணங்கும் போது அவர் சொல்லுவார், தாசோஸ்மி நான் உன்னுடைய தாசன். அதனாலதான் ஆன்மீக தலைவனாக மாறுவது பௌதிக தலைவனாக வருவது ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் வெளிப்படையாக நீ வந்து மற்றவர்கிட்ட இருந்து சேவையை வாங்கணும், உள்ளுக்கு உன்னுடைய இதயத்துல வந்து உள்புறமாக நீ யார்கிட்ட இருந்தெல்லாம் சேவைகள் வாங்குறியோ கடவுளுக்காக அவ்வளவருடைய சேவகன்கிற உண்மையான மனோபாவனை நீ உள்ளுக்கு வளர்க்காத பட்சத்திற்கு தொடர்ச்சியாக ஆன்மீக குருவாக உன்னால வந்து அந்த சேவையை வந்து செய்வதுங்கிறது சாத்தியமான காரியம் கிடையாது, மிக மிக கஷ்டமான காரியம். 100 பேர் வந்து உன புகழ்றாங்க எப்பவும், பிரபுஜி நீங்க அப்படி வல்லவர் இல்ல வரும்போது உண்மையிலே நம்ம வல்லவர் தான் நினைச்சிருவோம், அப்போ வந்து மீண்டும் மாயின் வசப்படுவோம். அடுத்து ஆபத்து எங்க வரைக்கும் இருக்குது பாருங்க, பாவபக்தி வரைக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லப்படுது, கீழே உள்ளதற்கு வேண்டும். அதுக்குதான் ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள கதையான பரத் மகாராஜருடைய கதை பாவபக்தியில போய் மீண்டும் வந்து கவனக்குறைவால ஒரு மனிதன் வந்து மீண்டும் வந்து பக்தி பாதையிலிருந்து எப்படி விலகலாம் உதாரணம். அவர் பாவத்தை போய் அடைந்த பிறகும் கூட ஒரு மான் மேல சிறு பற்றுதல் வந்ததன் காரணமாக உலகாதியமான உடல் நலத்துல, அதாவது ரெண்டு விதமான நலன் இருக்கு, ஜீவன்களுடைய ஆன்மீக நலனுக்காக நம்ம பிரச்சாரம் பண்றோம், அந்த ஜீவன்களுடைய பௌதீக நலனை பத்தி கொஞ்சம் நீ சிந்திச்சு பார்த்தாலே நீ வந்து அதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது நீ பௌதீக தளத்திற்கு கீழே விழுந்துருவ. அவர் அந்த ஜீவாத்மாவுடைய மானுட உடலில் உள்ள ஆன்மீகமான முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மானுடைய உடல் நலத்திற்கு பரத் மகாராஜர் மிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணி இருந்தார், தன்னுடைய ஆன்மீக தளத்திலிருந்து கீழே விழுந்து அடுத்த பிறகு எதா மாறியிருந்தார், மானாக மாறியிருந்தார். அதனால தான் பக்தி பாதை வந்து உண்மையிலேயே வந்து வழுக்கு மரத்து மேல நடக்கிற வழுக்கு மரத்துல ஏறுற கதை, அல்லது வந்து சாதாரண பாசிகள் படித்த வழுக்கு நல்லதுல நடக்கிற கதை, மிக மிக ஆபத்தான பாதை. சில நேரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இசை நடக்கிற பாதையே வந்து எது மாதிரி கத்தி மாதிரி, கால் கொஞ்சம் வலிக்குச்சுன்னா வந்துடும் தவறி வந்துடுவோம் சுத்த பக்தி தளத்துக்கு போற வரைக்கும். அதில் மிக மிக கவனமாக மிக பாதுகாப்பான முறையில் மிக கவனமான முறையில் செய்யப்படாத பட்சத்திற்கு சுத்த பக்தியை வந்து அடைவது சாத்தியமான காரியம் கிடையாது. என்ன பிரபு சுத்த பக்திக்கு போய் வைகுண்டத்துக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ கேட்டால் பயமா இருக்குது பிரபு, இதெல்லாம் போய் சேரக்கூடிய சாத்தியமான காரியமா, எப்படி ஆன்மீக பாதையில் நம்மளே எப்படி தவறு பண்ணுறோம் நமக்கே சொல்லு தெரியாது, கடைசியில் இருக்கிற உழுந்த பிறகு நமக்கே தெரியும். காரணம் நம்ம உணர்ந்த ஆத்மாக்கள் கிடையாது. இதனால தான் நமக்கு ஆன்மீக குருடைய சகவாசமும் அவருடைய வழிகாட்டுதலும் மிக மிக முக்கியம், பக்தருடைய வழிகாட்டுதலும் மிக முக்கியம். சில ப்ரோபா சொல்லாதனா எந்த விதமான முடிவு எடுக்கணும்னா 3 பக்தர்கிட்ட கேட்டு முடிவு எடுப்பாங்க. ஒரு டிக்கெட் வாங்கும்போது கூட மூணு பேர்ட்ட இந்த பஸ்ல டிக்கெட் வாங்கலாமா, இந்த பஸ்ல டிக்கெட் வாங்கலாமா, இந்த பஸ்ல டிக்கெட் வாங்கலாமா, மூணு பேர்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறார் ப்ரோபாத். ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு கட்டுண்ட ஜீவாத்மா, கண்டிப்பா தவறு பண்ணுவோம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கடைசியில பிரேம பக்தி போய் சுத்த பக்தக்கு தளத்துக்கு வந்த பிறகு மீண்டும் நிக்கலவிட மாட்டார். மீண்டும் ஒரு விதமாக கடைசியில சொல்றேன், சைதன்ய சரதாமிரதம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரிங்கிறது அவனுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்திருக்கு. நம்ம வந்து கணிக்கலாம், உத்தம அதிகாரி கிருஷ்ணருக்காக எதை வேணாலும் துணிச்சலா தியாகம் பண்ண தயாரா இருப்பார், மத்திய அதிகாரி ஓரளவுக்கு தியாகம் பண்ணுவார், கனிஷ்ட அதிகாரி ஓரளவுக்கு பண்ணுவார். அந்த ஸ்லோகத்துல பேர் என்ன, ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசே சுகிருத நிச்சயக கிருஷ்ண பக்திகையில சர்வ கர்ம கிருத்தயக. கிருஷ்ணருக்கு செய்வதன் மூலமாக எல்லா காரியங்களையும் நம்ம செஞ்சிருந்தோங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறனுடைய பேர் வந்து உத்தம அதிகாரி. அவனுடைய நம்பிக்கையை வந்து யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. கிருஷ்ணருக்காக கோடிக்கணக்கான பிறவிகளை வந்து அவன் வந்து உயிரை கூட திறக்கிறதுக்கு வந்து தயாராக வந்திருப்பான். கிருஷ்ண பக்தி அடைவதற்காக எந்த விதமான ஒரு விஷயத்தையும் வந்து அவன் வந்து தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருப்பான். அவன் தான் வந்து உத்தம அதிகாரி. அதான் கும்பமேள நேரத்தில் வந்து கங்கை நதிக்கரையில் ஏராளமான சாதுக்கள் வந்து மிகப்பெரிய மேளாக்கள் நடத்தினாங்க. இந்த சாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் வந்து தினசரி மிகப்பெரிய யானை மேலே ஒட்டகத்து மேலே மிகப்பெரிய பல்லக்க அலங்காரம் பண்ணி அந்த சாதுக்கள்லாம் அப்படி ஜம்முன்னு பெரிய ஹீரோக்கள் மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவனுடைய சிஷியர்கள்லாம் அவங்கள தூக்கிட்டு வருவாங்க. ப்ரோபாட்டை கேட்டாங்க அவங்களுடைய சிஷியர்கள், சின்ன சின்ன சாதுக்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, உங்களே இது மாதிரி நாங்கள் பதக்கில் வச்சு கொண்டு போகிறோம், யானையில் வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா. ப்ரோபா சொன்னார், ஐ வாண்ட் கிருஷ்ணாஸ் டு பி வர்ஷிப்ட் லைக் தட், பகவான் கிருஷ்ணர் அந்த மாதிரி வழிபடணும் நீங்கன்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஸோ கிருஷ்ணரை வச்சு கொண்டு போங்க இஸ்கான் டிவோட்டி. ஸோ மாதிரி கிருஷ்ணருக்காக தன்னுடைய புகழ், தன்னுடைய மானம் எல்லாத்தையும் வந்து அர்ப்பணிப்பான உத்தம அதிகாரி. அவனுடைய நம்பிக்கையை வந்து யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் பாண்டவர்கள், பிரகலாத் மகாராஜ், அதான் ஸ்ரீமத் பாகவத்ல அந்த கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாண்டவர்கள் வாழ்க்கை ஃபுல்லா ஏராளமான கஷ்டங்களை சந்தித்தால் கூட இந்த கிருஷ்ண பக்தியை வந்து விடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுடைய இதயத்தில் கொஞ்சம் கூட ஆகல. இத்தனை வாரம் இஸ்கானுக்கு போயாச்சு, ஒரு வாரம் போகாம இருந்தேனப்பா, 16 மாலை தினசரி பண்றோம், ஒரு நாள் ஒரு மாலை குறைச்சான, இத்தனை வருஷமா பக்தி பண்ணி தான் பாக்குறோம், என்ன கிடைக்குது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுடைய இதயத்துல கொஞ்சம் கூட வரல. அது நம்ம சொல்ற மாதிரி கிருஷ்ணரே இன்னும் நமக்கு நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டேங்கிறார் அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வரல. அந்த அளவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல முழுமையான விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது. அமர பிரகலாத் மகாராஜ் வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு கஷ்டம் வந்தா கூட, அவருடைய சொந்த தந்தையை வந்து பகவான் அவர் முன்ன கொன்னா கூட, பகவான் மேல அவருக்கு என்ன வரல, வெறுப்புணர்ச்சி வரல. இந்த உலகத்துல வந்து குழந்தை பாசம் அப்படிங்கிறது அதுவும் பெண்களுக்கு மிக மிக அதிகமானது, மகன் மேல உள்ள பாசம். உண்மையில தீபாவளியே எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, ஒரு அரக்கன் இருந்தா, அந்த அரக்கனுடைய தாய் வந்து கிருஷ்ண பக்தை, சொந்த மகனை வந்து அவன் மிக ரொம்ப அரக்கத்தனம் பண்ணால் கிருஷ்ணன் அவனை கொல்லுவார். அப்ப அந்த தாய் வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டுவாங்க, நீ என்னுடைய மகனை கொன்று இந்த உலகத்துக்கு வந்து நன்மை விளைவித்ததுனால இந்த நாளை வந்து சந்தோஷமான முறையில மக்கள் எதிர்காலத்தை தீபம் ஏற்றி கொண்டாடட்டும்ங்கிறதுனால தான் தீபாவளி விழாவே வந்து கொண்டாடுறாங்க. சொந்த தாய் பாசத்தை கூட வந்து கிருஷ்ண பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ண பக்திக்காக வந்து தியாகம் பண்றாங்க. தாய் பாசம் வந்து பொதுவா தாய்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய பையன் அரக்கனா கூட சரி, என்னோட குழந்தை எனக்கு பிரியமானு சொல்லுவாங்க. அது தாய்க்கு குழந்தை மேல உள்ள பாசம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப அதிகமானது. தந்தை கூட விட்டு போயிருவார், பொண்ணை போய் சேரட்டும் அப்படின்றார், தாய் பொதுவாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் குந்தி மகாராணி. குந்தி மகாராணி சொல்றாங்க, கடைசியில குந்தி மகாராணி ஒரே ஒரு கருணை மட்டும் பகவான் கிருஷ்ணன் கேட்கிறாங்க, என்ன கருணை, நீ எனக்கு கஷ்டத்தை கொடு, அதிகமா கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க எனக்கு நான் பக்தியில முன்னேற முடியுங்கிறாங்க. ஒரு கருணை கேட்கறாங்க, என்ன கருணை கேட்கறாங்க, அவங்க கூட நம்ம அந்த கருணையை கேட்கணும். அவங்களே கேட்கறாங்க, அப்ப நமக்கு கண்டிப்பா சக்தி கிடையாதுன்னு அர்த்தம். என்ன கருணை கேட்கறாங்க, அதிகமான கஷ்டத்தை நான் கொடுத்துட்டேரு, அப்பதான் என்னால வந்து உன்னை மறக்க முடியாது. காரணம் உன்னை மறக்கலன்னா உன்னை எப்பொழுதும் நினைச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஜனன மரணம் சொல்றது நான் என்ன பண்ணிடுவேன், விடுபட்டுருவேன். பவப்பிரவோக பரமம் பதாமுஜம், உன்னுடைய பாதாரத்தை அடைஞ்சிருவேங்கிறாங்க. நூறு ஆனா அவங்களும் வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன வேண்டுதல்னா, நான் கூட இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காரணம் வந்து என்னுடைய குழந்தைகள் புத்திரர்கள் பாண்டவர்கள் அதிகமாக பாசம் வச்சுட்டேன், அது தயவு செய்து என்னுடைய புத்திர பாசத்தை வந்து இவன் உடச்சேரி அப்படிங்கிற கஷ்டமான விஷயம். ஈவன் பிரம்மச்சாரிகள் கூட வெளிப்படையான அல்ல, அம்மா அப்பா விட்டு வந்தப்ப கூட இவனுங்களுக்கு கூட இதயத்தில் வந்து சூக்ஷ்மமான உலகாதியமான ஆசைகள் ரொம்ப இருக்கும். அந்த சூக்ஷ்மமான உலகாதியமான ஆசைகளை விடுவதற்கு உண்மையிலேயே வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டணும், கதறி அழணும். அதான் வந்து கிருஷ்ணனுடைய லீலைகளை படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. பக்திமோகத்தாக ஒரு பொருளை எழுதியிருக்கிறார். ஸோ அந்த லீலையை படிக்கும்போது நம்மளுடைய இதயத்தில் உள்ள அந்த அரக்கனை வந்து நம்ம நினைச்சு, ஓ கிருஷ்ணா எப்படி கேசியை கொண்டாயோ அதுபோல என்னுடைய இதயத்தில் உள்ள அந்த அரக்கனை கொல்லுன்னு சொல்லி வந்து நம்ம வந்து வேண்டணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். கர்மகாண்டத்தின் மேல அதிகமா பரிசல் இருக்கலாம், பக்தனா மாறின கூட கூட. சில பேருக்கு இணக்க வரிசையில் அதிகமாக ஆசையா இருக்கலாம், சில பேருக்கு புகழ் மேல ஆசையா இருக்கலாம், சில பேருக்கு வந்து உறக்கத்தால வந்து மாய வரலாம், சில பேருக்கு அதிகமா சாப்பிடக்கூடிய குணத்தால மாய வரலாம். ஸோ நமக்கு இதயத்துல தெரியும் நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு. ஸோ பக்தி நோத்தா அவர் அந்த பொருளை எழுதுகிறார், அப்படி நம்மளுடைய இதயத்துல நமக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ அந்த குறிப்பிட்ட லீலை எடுத்து அதிகமாக படிச்சு படிச்சு சுமரணம் பண்ணணும். கிருஷ்ணர் எப்படி அந்த அரக்கனை கொள்தாரோ அதுபோல் நம்மளுடைய இதயத்தில் உள்ள அந்த அரக்கனை வந்து என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் கொள்வார்னு சொல்லப்பட்டது. அதை கொன்ன பிறகு இதயத்தில் வந்து சுத்த பக்தி வந்து ஸ்தாபிதம் பண்ணலாம். ஏன்னா இதயம் முழுமையான முறையில் சுத்தமாகாத பட்சத்துக்கு சுத்த பக்தியை வந்து ஸ்தாபிதம் பண்ணுவதுங்கிறது சாத்தியமான காரியம் கிடையாது. சுத்தமில்லாத இடத்துல உள்ளுக்கு மகாராஜே ஏற்ற முடியலையோ அது மாதிரி. இப்போ கிருஷ்ணரை இதயத்தை ஃபுல்லாக அழுக்கு போட்டு தொடச்ச பிறகு தான் அங்கே வருவார். நல்லா பயப்பண்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டால் கடைசியில் அதுக்குரிய பலன் கிடைக்கும்.